نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث، ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. وقال الله تبارك وتعالى: وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. وقال الله تبارك وتعالى: لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. رواه البغوي في شرح السنة. وقال عليه الصلاة والسلام أيضا: لا يستقيم إيمان عبد حتى يستقيم قلبه، ولا يستقيم قلبه حتى يستقيم لسانه. رواه أحمد، أو كما قال عليه الصلاة والسلام. إلا فضلٌ فضل شيوم أخلتي فريت فريبالكم إيه فضلون الله جل شانه كيوري تاقوم. சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழ்வது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை இலகுபடுத்தியே வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இலகுபடுத்தி இருக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அவன் ஏற்கனவே திட்டமிட்டு முடிவு செய்து விட்டான். எந்த அளவுக்கு அந்த முடிவு என்றால், இதற்கு பிறகு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனுடைய திட்டமிடல் எவ்வளவோ, அவன் முடிவு செய்தது எவ்வளவோ அவ்வளவுதான் என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முடிவு செய்து விட்டான். ஆனால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே இருந்து ஒரு வாழ்க்கையை தயாரிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை லேசு. யார் உலகத்தில் வாழ நினைக்கிறார்களோ அவர்கள் உலக வாழ்க்கையை கஷ்டமாக்கிக் கொள்கிறார்கள். யார் உலகத்திலே இருந்து இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்வு லேசு. ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் யாருக்கும் கஷ்டப்படுத்தியது கிடையாது. ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வாழ்வதற்கு என்ன தேவை? அவனுக்கு பொருளாதார தேவையாக இருந்தாலும், வாழ்வதற்குரிய அடிப்படையான வசதிகளாக இருந்தாலும், அல்லது அவருடைய திருமணத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும், அனைத்தையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மிகவும் இலகுபடுத்தித்தான் வைத்திருக்கிறார். அவன் உலகத்தினுடைய தேவைகளை மட்டுமல்ல, அவனுடைய மார்க்கமாக எதையெல்லாம் தக்லீஃப் அடியார்களுக்கு பாரமான விஷயமாக நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானோ, அந்த மார்க்கத்தை கூட அடியார்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு லேசாக்கித்தான் கொடுத்திருக்கிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு லேசையே நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரப்புக்கு மிக விருப்பமான மார்க்கத்தை கூட ரப்பு லேசாக்கித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை யாரும் சுமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. யாருக்கு சுமையாகிறது? யார் இந்த உலகத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த வஸ்துக்களை கண்டு ஏமாந்து போகிறார்களோ, அதற்கு பின்னால் அவர்கள் அலைய ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த வாழ்க்கை பாரமாகிறது, கஷ்டமாகிறது. அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு? தீனுக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு, தீனுக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு, தொழுகையை விடுகின்ற அளவுக்கு, ஜகாத்திலே குறை செய்கின்ற அளவுக்கு, ஹலாலை பேண முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு, ஹராத்திலே இருந்தால் தான் சாதிக்க முடியும் என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தை பாரமாக்கிக் கொள்கிறார்கள், உலகத்தை பாரமாக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தில் மனிதர்களை மூன்று வகையாக வைத்திருக்கிறார். மனிதர்கள் மூன்று வகைப்படுகிறார்கள். அதிலே இரண்டு வகையாக வாழ்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. யாராவது மூன்றாவது படியிலே கால் வைப்பார் என்றிருந்தால் அவருக்கு ரப்புடைய எந்த விதமான உதவியும் கிடைக்காது. ஒரு படித்தரம் இருக்கிறது, ஒரு மனிதன் நிர்பந்தமான நிலையில் இருப்பது, இருக்கிறார். நிர்பந்தம் என்பது எல்லோருக்கும் வராது, அது சிலருக்கு வரும், ஒரு குறிப்பிட்ட சில காலத்துக்கு மட்டுமே வரும். நிர்பந்தம் என்பது என்ன? அந்த மனிதனால் வாழ்வதற்கு முடியாது, அவனுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை, அவனுக்கு ஆடையாக அணிவதற்கு எதுவுமே இல்லை, குடிப்பதற்கு பானமாக எதுவுமே இல்லை. இப்படியான கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறான், உனக்கு ஹராம் என்ற ஒன்றே கிடையாது. நிர்பந்தமான நிலைக்கு நீ போகிறியா? எல்லா ஹராத்தையும் உனக்கு ஹலாலாக்கி கொடுக்கிறோம். செத்ததையும் நீ சாப்பிட முடியும், ஹராமான பானத்தையும் நீ கொடுக்க முடியும், ஹராமான ஆடையும் உடுக்க முடியும், ஆனால் அந்த தேவையான அளவுக்கு மாத்திரம். இது நிர்பந்தமானவர்களுடைய கட்டம். இரண்டாவது கட்டம் இருக்கிறது, அல் ஹாஜா, மனிதர்களுடைய தேவை. மனிதனுக்கு ஒரு வீடு தேவை, மனிதனுக்கு ஒரு வாகனம் தேவை, மனிதனுக்கு ஒரு மனைவி தேவை, மனிதர்களுக்கு பிள்ளைகள் தேவை, மனிதனுக்கு ஒரு சாப்பாடு தேவை, மனிதனுக்கு குடிப்பதற்கு தேவை, மனிதனுக்கு ஆடை தேவை. இங்கே மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், ஹலாலான வழியிலே உனக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதை கொண்டு நீ போதுமாக. ஹலாலான வழியிலே நீ உழை, உனக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதை கொண்டு நீ மனநிறைவு கொள். ஹலாலான வழியில் உனக்கு தேடுவதற்கு வழி இல்லையா? ஹலாலான வழியில் உனக்கு தேடுவதற்கு வழி இல்லையா? உனக்கு உதவியாக ஜகாத்து வருகிறது, உனக்கு உதவியாக செல்வந்தர்களுடைய சதகா அமைகிறது. யாருக்கு? ஹலாலான வழியில் கூட தேடுவதற்கு வழி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கடமையாக்கக்கூடிய ஜகாத் அவர்களுக்கு உதவுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுன்னத்தாக்கி இருக்கக்கூடிய சதகா அவர்களுக்கு உதவுகிறது. ஆனால் அவர் அந்த ஹலாலை கொண்டு போதுமாக்க, எனக்கு ரப்பு இப்படி ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், இந்த ரப்பு ஹலாலாக இவ்வளவு கொடுத்தானா, அது மூன்று மாடி கட்டிடமாக இருக்கலாம், ஒரு மாடி கட்டிடமாக இருக்கலாம், இரண்டு மாடி கட்டிடமாக இருக்கலாம், ஹலாலாக இந்த ரப்பு தந்திருக்கிறான், எனக்கு அதிலே திருப்தி. என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறான், ஹலாலாக இந்த வாகனம் கிடைத்திருக்கிறது, எனக்கு அதிலே முழுமையான திருப்தி. அது ஒரு கோடி பெருமதியான வாகனமாக இருக்கட்டும்,
ஐம்பது லட்சம் பெறுமதியான வாகனமாக இருக்கட்டும், பத்தாயிரம் பெறுமதியான ஒரு வாகனமாக இருக்கட்டும், என்னுடைய ரப்பு சுத்த ஹலாலாக கொடுக்கிறான், எனக்கு அதிலே திருப்தியாக இருக்கிறது. அல்லது என் ரப்பு வாகனத்தை கொடுக்கவே இல்லை, எனக்கு அதிலேயும் திருப்தி தான். என்னுடைய இறப்பு எனக்கு ஒரு வருமானம் கொடுத்திருக்கிறான், ஒரு நாளைக்கு வரக்கூடிய வருமானம் 500 தான். என் ரப்பு எனக்கு ஹலாலாக 500 கொடுக்கிறானா, நான் அதிலே திருப்தி தான், நான் அதிலே திருப்தி தான். என்னுடைய இறப்பு எனக்கு 1000 ஒரு நாளைக்கு கொடுக்கிறான், அதிலேயும் நான் திருப்தி தான். என்னுடைய இறப்பு ஹலாலாக எனக்கு 10000 கொடுக்கிறான், அதிலேயும் நான் திருப்தி தான். என்னுடைய இறப்பு ஹலாலாக எனக்கு 100000 ஒரு நாளைக்கு கொடுக்கிறான், அதிலேயும் நான் திருப்தி தான். என்னுடைய ரப்பு ஹலாலாக எனக்கு 1 கோடி கொடுக்கிறான், அதிலேயும் நான் திருப்தி தான். ரப்பு எனக்கு எவ்வளவு ஹலாலாக கொடுக்கிறானோ அதிலே நான் திருப்தி. இந்த இரண்டு படிகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, நிர்பந்தத்துக்கும் மனிதனுடைய தேவைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு அப்பால் இருக்கக்கூடியது ஒரு அபாயமான கட்டம், இதற்கு அப்பால் இருப்பது அபாயமான கட்டம். இன்று எங்களுடைய முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இந்த படியிலே இறங்கிக் கொண்டார்கள், அவர்களுடைய கல்விகள் அந்த படியை நோக்கி இறங்கிவிட்டது. அது என்ன படி? அதுதான் ஹவா, மனோ இச்சை. ஹவா மனோ இச்சை, அந்த மனோ இச்சையை நோக்கி அவர்கள் இறங்கிவிட்டார்கள். மனோ இச்சை என்ன சொல்லும்? எனக்கு இந்த கடை போதாது. அவனுக்கு போதும், ஆனால் அவனுடைய மனம் சொல்லும் எனக்கு போதாது, இந்த வருமானம் போதாது, இந்த வருமானத்தை பெருக்கணும், ஒரு நாளைக்கு 100000 போதாது, 10 லட்சமாக ஆக்கணும், அடே அழகாக வீடு இருக்குது, இந்த வீடு போதாது, அவன் கட்டினது போல ஒரு வீடு வேணும், எனக்கு இந்த வாகனம் போதாது, இந்த கூட்டாளி ஓடுறது போல் எனக்கு ஒரு வாகனம் வேணும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பேராசைக்கு ரப்பில் இந்த அல்லாஹுடைய உதவி வராது. இந்த பேராசைக்கு ஹவாவுக்கு அல்லாஹுடைய உதவி வராது. அவர்களுக்கு உலகத்திலே உதவி செய்ய ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் வட்டிக்காரன். ஹவா பிடித்தவர்களுக்கு உதவி செய்யவே வட்டிக்காரன் காத்திருக்கிறான். ரிபா, அந்த ரிபா என்ற வட்டியை இப்லீஸ் பயன்படுத்துவது ஹவா பிடித்தவர்களுக்கு உதவி செய்யத்தான். வட்டிக்காரனத்தில் சிக்குபவர்கள் ஹவா பிடித்தவர்கள். ரப்பு ஹலாலாக தந்ததில் திருப்தி இல்லையா, நீ ஹராத்தில் இறங்கித்தான் உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யணும். பெரிய வீடு உனக்கு வேணும், வட்டியில் கட்டு. பெரிய வாகனம் உனக்கு தேவை, வட்டியில் வாங்கு. பெரிய கடை உனக்கு வேணும், வட்டியில் வாங்கு. உன்னுடைய வியாபாரத்தை நீ விஸ்தரிக்க வேண்டும், வட்டியில் வாங்கு. ஹவா ஏற்படும் என்றிருந்தால் வட்டி எங்கே வந்து சேரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த சமுதாயத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நோய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ஹவா. துனியாவிலே இருக்கிறது போதாது, இன்னும் துனியாவில் உயர வேண்டும் என்ற அந்த மேலெண்ணமும் ஆசையும் சிறப்பாக இருந்த இந்த உம்மத்தை பசாதாக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டியிலே போய் கைவிட்டால் என்ன ஆகும்? முதலிலே வட்டிக்காரரிடம் போய் பணம் கோருவோம் என்று எண்ணம் வரும் மனது எப்படிப்பட்டது? கிருமிகள் நிறைந்த கிருமிகள் நிறைந்த விஷ கிருமிகள் நிறைந்த மனம் உள்ளவரே வட்டிக்காரனை நாடுவோம் என்று சிந்திப்பான். ஈமான் நிறைந்தவன் வட்டிக்காரனை நெருங்கவும் மாட்டான், அவனுக்கு சிந்தனையே பிறக்காது, சிந்தனையே பிறக்காது. ஏன்? அல்லாஹுடைய பயம் அவனுக்கு இருக்கிறது, அல்லாஹ் தந்ததிலே அவனுக்கு திருப்தி இருக்கிறது. ரப்பு எனக்கு இவ்வளவு முடிவு செய்திருக்கிறான், அதை நாம் போதுமாக்குவோம், இன்னும் எனக்கு தேவை என்றால், இன்னும் கொஞ்சம் நான் பொறுக்கும் போது, ஹலாலிலே நிலைத்திருக்கும் போது ரப்பு தருவான் என்ற அந்த ஆனந்தம் அவனிடத்திலே இருக்கும். ஹராத்துக்கு போக மாட்டான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதையும் மிஞ்சி அவன் ஹலா ஹராத்துக்கு போய்விட்டானா, வட்டிக்கு போய்விட்டானா, என்ன ஆகும்? வட்டியிலே போய் கடையை கட்டுகிறான், வட்டியிலே போய் வீடு கட்டுகிறான், வட்டியிலே போய் வாகனம் வாங்குகிறார், வட்டியிலே போய் அவருடைய வியாபாரத்தை உயர்த்துகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களே, ஈமான் உள்ளவர்களே, ஆழமாக மனதில பதிய வைங்க, யார் வட்டியால் உயர நினைக்கிறார்களோ நாங்கள் நிலத்துக்கு மேல் நிக்கல, நெருப்புக்கு மேல் நிக்கிறோம். வட்டியில் கட்டப்படும் ஒவ்வொரு கட்டடமும் பூமிக்கு மேல கட்டப்படல, நெருப்புக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. வட்டியில் எழுப்பப்பட்ட ஒவ்வொரு வீடும் அது கல்லால் கட்டப்பட்டதல்ல, நெருப்பால் கட்டப்பட்ட வீடுகள். வட்டியில் வாங்கப்பட்டு ஓடுகின்ற அந்த வாகனங்கள் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் அல்ல, உள்ளே அங்கு நெருப்பு இருக்கின்ற வாகனங்கள். இது நான் சொன்ன விஷயம் இல்ல, ரப்பு குர்ஆனிலே சொல்லுகின்றார். ஈமான் உள்ளவர்களே, ஈமான் இல்லாதவர்களுக்கு வட்டியை பற்றி சொன்னால் அதனுடைய தாக்கம் பாரதூரம் அவர்களுக்கு புரியாது. ஆகவே ரப்பு ஈமான் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறார், ஈமான் உள்ளவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதிகமாக குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கிற வார்த்தை. என்ன அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க? தக்பீர் கட்டும் போது எட்டுக்கு மடிகிறதல்ல, தக்பீர் கட்டும் போது எட்டுக்கு மடிகிறான். இது ஒண்ணு இத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பயப்படுறதுன்னா பாவத்தனி விடணும், அதுக்கு பேர் தான் தக்குவா. பாவத்தை விடுறதுக்கு பேர் தக்குவா. இத்தக்குல்லா தெரியாத காலத்தில் வட்டியிலே நீ கைவிட்டிருப்பாய், ஆனால் இப்ப தெரிந்தவுடன் அந்த வட்டியில் எஞ்சியதை விட்டுடு, உடனடியாக விடு. வதரூமா பக்தியமினர் ரிபா, உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும் என்றிருந்தால், நீ மொமின் என்று சொல்வதாக இருந்தால் வட்டியில் இருந்து இப்பொழுதே வெளியேறு. அப்படி நீ தயாரில்லை, அதுக்கு உனக்கு பெரிய வியாக்கியானம் நீ செய்ய வர்றாய். வட்டி ஹராம் என்று சொல்லும் போது உனது மனம் மாற்று கருத்தை உனக்கு சொல்லி தருகிறது. அடை வட்டிக்காரன் போகலைன்னா எந்த பணக்காரன் நமக்கு காட்சி கொடுப்பான், எந்த ஹாஜியார் தருவான், எந்த நிர்வாகம் தரும், எந்த நிறுவனம் தரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேராசை பிடித்தவனுக்கு இஸ்லாம் உதவி செய்யாது. நீ கேட்கிற கேள்வி நியாயம், உனக்கு கடன் தர சதகா உதவாது, உனக்கு உனக்கு ஜகாத் உதவாது, உனக்கு முஸ்லீம் உதவ மாட்டான். உன்னிடத்தில் இருக்கும் பேராசைக்கு உதவத்தான் வட்டிக்காரன் இருக்கிறான். அதனால் உனது மனது உனக்கு ஆறுதல் சொல்லுகிறது, வட்டி இருந்தாலே நான் எழுப்பலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ வட்டியில் இருந்து உடனடியாக நீங்கள் வட்டியை நீங்கள் விட தயார் இல்லையா, வட்டியை நீங்கள் விடுவதற்கு தயாராக இல்லையா, அல்லாஹுடனும் அவருடைய ரசூலுடனும் யுத்தம் செய்ய அழைப்பு விடுங்கள். ரப்புடன் யுத்தம், அல்லாஹுடனும் அவனுடைய ரசூலுடனும் யுத்தத்துக்கான ஏலான் செய்யுங்கள். எவ்வளவு ஒரு பயம் வரணும். இந்த சூரத்தை, இந்த உருவத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வட்டியுடன் இருப்பவர்கள், அல்லாஹ்வினால் போர் அறிவிப்பு செய்யப்பட்ட இடத்தில் இருக்கிறவர்கள், வட்டியால் கட்டப்பட்ட வீடுகளும் கடைகளும் வியாபார நிறுவனங்களும் வாகனங்களும் அல்லாஹ்வினால் அறிவிப்பு செய்யப்பட்ட போர் யுத்தம் நடக்கும் களத்தில் இருப்பவைகள், யுத்த களத்தில் நிம்மதியா தூங்கலாமா? யுத்தம் நடக்கிறது, அங்கே நிம்மதியாக தூங்கலாமா? யுத்த களத்திலே நிம்மதியாக வாகனத்தில் போகலாமா? யுத்த களத்திலே மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கலாமா? யுத்த களத்திலே பிள்ளைகளுடைய பெருமையை பார்த்து ரசிக்கலாமா? முடியாது. யுத்த களத்தில் குண்டு வெடிக்கலாம், யுத்த களத்தில் மனித உயிர்கள் பலியாகும், யுத்த களத்தில் சோகம் பயம் இருக்கும், யுத்த களத்தில் அழுகுரல் கேட்கும், யுத்த களத்தில் தூக்கம் இருக்காது, யுத்த களத்தில் சாப்பாடு இருக்காது, குழப்பம் குழப்பம். இதனால் தான் அதிகமானவர்களுடைய வியாபாரங்களில் குழப்பம். ஏன்? அது வியாபாரம் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் யுத்த களம். அதிகமான வீடுகள் பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அங்கே கணவன் மனைவிக்கோ சகோதர சகோதரிகளுக்கு இடையிலோ சகோதரர்களுக்கு இடையிலேயோ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலேயோ ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் சோகம். ஏன்? உலக மக்கள் தான் அதை வீடுங்கிறார்கள். அல்லாஹுவோ யுத்தகலம் என்கிறான். அல்லாஹ் யுத்தகலம் என்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆக நாம் சிந்திக்கணும். இந்த ஹவா மனோ இச்சை, இந்த மனோ இச்சை ஏற்பட்டதனால் தான் அல்லாஹ் தந்ததில் திருப்தி இல்லை, அல்லாஹ் தந்தது போராது என்ற எண்ணம் வந்ததினால் நான் இந்த பாவத்திலே போய் விழ வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. சரி, இந்த ஹவாவை ஹவா வந்தாலும் சிலர் சொல்லிக் கொள்வார்கள் அது அவனுக்கு தான், எனக்கு இல்லை. அவர் நல்லவர், மற்றவர் தான் ஹவா பிடித்தவர், அவர் நல்லவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹவா இருக்கிறதே நபிமார்களையும் பிடித்தது. அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை பாதுகாத்தான், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு பாதுகாத்தான். நானும் நீங்களும் யார்? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயங்கரமான இடத்திலே போய் சிக்கினார்கள், பெண்ணுடைய மாயா ஜாலத்திலே போய் அகப்பட்டார்கள். 40 பெண்கள் விபச்சாரத்துக்கு உற்சாகம் கொடுக்க ஒரு உயர்குல பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அல்லாஹுடைய உதவியை கொண்டு தப்பினார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். அங்கும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றமற்றவர் என்பதை அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணே தன்னுடைய வாயால் வெளிப்படுத்திய போது ஹஜ்ரத் யூசுப், நான் அப்படியெல்லாம் நஃப்ஸுக்கு அடிமைப்படுபவர் அல்ல என்று பெருமை பேசல. ஹஜ்ரத் யூசுப் என்ன சொன்னாங்க? என்னுடைய நஃப்ஸு நல்லது என்று நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய நஃப்ஸு நல்லது என்று நான் சொல்ல மாட்டேன். அம்மாரத்தும் நிச்சயமாக நஃப்ஸுடைய பண்பு என்ன? தீமையை அதிகமாக ஏவும். இல்லாம ரஹ்ம ரப்பி, என்னுடைய ரப்ப யாரோடு இறக்கப்பட்டானோ, ரப்புடைய ரஹ்மத் யாருக்கு கிடைத்ததோ அவர்களை தவிர. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த தான் சுத்தவாளி என்று சொல்வதற்கு படிவின் அடிப்படையில் தவாபுக்காக அவர்களை சொல்ல தயங்குகிறார்கள் என்றால், எனக்கு வரக்கூடிய ஹவாவையும் நஃப்ஸையும் அது ஹவா அல்ல என்று சொல்ல நானும் நீங்களும் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பிரச்சனைகளில் சிக்கி இருப்பது இந்த பேராசையினால் தான். இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு முதுகலும் இல்லாமல் கோழையாகி மௌனித்து வாயடைத்து போயிருப்பதற்கு அடிப்படை காரணமும் ஹவாவும் நஃப்ஸும் தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அபூதாவூது ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, யூஷிக்கு அன் சதா அலைக்கும் உமம் கமா சதா அல் அகலத்து இலா கஸ் அதிஹா. ஒரு காலம் விரைவில் வரும், அந்த காலத்திலே எல்லா சமுதாயத்தினரும் உங்களை அழிப்பதற்கு ஒன்றுபடுவார்கள். அவர்களுக்குள் முரண்பாடு, மத முரண்பாடுகள் இருந்தாலும், அதிகார போட்டிகள் இருந்தாலும், முஸ்லிம்களை அழிப்பதென்று வரும்போது எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். அந்த ஒன்று கூடல் எப்படி இருக்கும் என்றால், ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட உணவை மிருகங்கள் சுற்றி வளைத்து நின்று சாப்பிடுவது போல, பூனையும் அந்த சாப்பாட்டிலே வாய்விடும், நாயும் வாய்விடும், கோழியும் வாய்விடும். ஆனால் பூனைக்கும் நாய்க்கும் இடையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, பூனைக்கும் கோழிக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் சாப்பாட்டு தட்டந்தால் ஒற்றுமையாக வாய்விடுகிறார்கள். இதுபோல முஸ்லிம்களை அழிப்பதென்றால் எல்லோரும் உள்ளத்தால் சந்தோஷப்பட்டு ஒன்றுபடுவார்கள். கேட்கிறார்கள் சஹாபா பெருமக்கள், அவ்வளவு முஸ்லிம்கள் இழிவாகி போவார்களா? அவ்வளவு கோழைகளாக மாறுவார்களா முஸ்லிம்கள்? யார் ரசூலல்லாஹ், அப்படி என்றால் முஸ்லிம்கிற காலத்தில் ரொம்ப சிறுபான்மையாக இருப்பாங்க. வனஹ்னு மின் கில்லத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாம் அக்காலத்தில் சிறுபான்மையாக இருக்கிறது தானே அதுக்கு காரணம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முஸ்லிம்களுடைய வெற்றி பெரும்பான்மை சிறுபான்மையால் முடிவு செய்யப்படுகின்ற ஒன்றல்ல. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தும் பெரும்பான்மையை வீழ்த்தியவர்கள் முஸ்லிம்கள் பதிலுடைய கரத்திலே. ஆனால் அக்காலத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்களின் உள்ளங்களை ஒரு வகையான கிருமி தொற்றிக்கொள்ளும், ஒரு வகையான கிருமி தொற்றிக்கொள்ளும். கேட்கிறார்கள், யார சூழல்ல, அது என்ன வகன்? அந்த கிருமிக்கு பெயர் வகன். என்ன வகன் என்று சொன்னா என்ன யார சூழலாம்? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், துனியாவுடைய மோகம், துனியாவுடைய மோகம். பதவி குறைந்துடும், அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுவிடும், சொகுசாக வாழ்ந்தது வாழ்க்கையெல்லாம் பறிபோய்விடும், வியாபாரத்துக்கு மண் விழுந்துவிடும். இந்த மோகம், துனியாவுடைய ஹுப்பு, துனியாவுடைய நேசம், மௌத்துக்கு வெறுப்பு. துனியாவுடைய நேசமும் மௌத்துடைய வெறுப்பும் இவர்களுடைய கல்விலே வருகின்ற வகன் என்ற அந்த கோளாறு என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எங்களை பார்ப்போம், எங்களை பார்ப்போம், எங்களுக்கு இந்த துனியாவுடைய மோகம் எங்கிருந்து வந்தது? நான் ஒரு தீன்தாரி, நான் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு ஹாஜி, நான் ஒரு ஊரினுடைய முக்கியஸ்தர், நான் நாட்டிலே முக்கிய பெயர் பெற்றவர், உலகம் என்னை புகழ்கிறது, நானோ துனியாவுடைய வணங்கியாக இருக்கிறேன், எனது கல்வியில் உள்ள மோகம் ஒரு மிஸ்கீனிடத்தில் இருக்காது. துனியா மோகம், துனியாவுடைய ஹுப்பு. அல்லாஹ் இந்த பலீஹத்தை, இந்த குறையை வெளியிலே போட்டால் மக்கள் என்னை உதைவார்கள், அடிப்பார்கள். அவ்வளவு கோழைத்தனம், அவ்வளவு துனியாவுடைய மோகம் என்னுடைய கல்வியில் இருக்கிறது. அந்த மோகத்தால் நான் ரகசியமாக விடுகிற பாவங்கள் எத்தனை, எத்தனை வட்டி போன்களில் கையொப்ப விட்டிருக்கிறேன். ஒருவருக்கும் தெரியாமல் யாரும் வராத நேரங்களை பார்த்து வட்டி காரியாலயங்களுக்குள் புகுந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டி தேடி வருகிறது. பெயரை அரபியில் மாற்றுவதால் வட்டி வியாபாரமாக மாறாது. வட்டி நிறுவனத்துக்கு அரபு பெயர் சூட்டுவதால் வட்டி நிறுவனம் ஹலால் நிறுவனமாக மாறாது. அதற்கு அவரவர் பொறுப்பு. தனது மனதை தான் விசாரணை செய்துதான் அந்த இடங்களை நெருங்கணும். துனியாவுடைய ஹுப்புள்ளவன் அந்த இடங்களை தேடியும் பார்க்க மாட்டான், இருக்கின்ற நிலைமைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு முதலாவது காரணம் மற்றவனை பார்ப்பது. துனியாவுடைய ஹவா ஏன் வருகிறது? எந்த நேரமும் அடுத்தவனை பார்த்தவாறு இருப்பது. அவனுடைய கடை எப்படி, அவன் எப்படி வீடுகின்றான், அவன் வாற வாகனம் எப்படி, அவனுக்கு நாளாந்த வருமானம் என்ன, அவனுக்கு மாதாந்த வருமானம் என்ன, அவன் வருடத்தில் எத்தனை லட்சம் ஜகாத்தை கொடுக்கிறான், அவன் கலெக்ஷனை இவன் பார்க்கிறான். ஹவா ஏற்படுத்திக் கொள்ளும் வழிகள், நாங்களை எங்களுக்கு குழிவத்திக் கொள்ளும் வழிகள், மற்றவனின் ஹவாவை, மற்றவனுடைய துனியாவை தேடி திருவது. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் எவ்வளவு முபாரக்கான ஒரு உம்மத். ஜுன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இந்த ரஹ்மத்துடைய உம்மத்தை ஆறு விஷயங்கள் நாசமாக்கி போட்டுட்டான். ரஹ்மத்துடைய உம்மத் கையை உயர்த்தினால் உலகம் பயந்து நடுங்கும் உம்மத். ஒருவரின் ஒரு பேச்சு ரோம் மன்னனுடைய மாளிகையை அசைத்துவிட்ட உம்மத். இந்த உம்மத் இவ்வளவு ஃபசாத் ஆகுவதற்கு என்ன காரணம்? ஜுன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஆறு விஷயங்கள் இந்த உம்மத்தை ஃபசாத் ஆக்கிவிட்டது. முதலாவது, ஆஹிராவுடைய அமல்களை செய்பவர்கள நீயத்துகளே பலகீனம். செய்வதோ அமல், உள்ளே இருக்கும் என்னவோ துனியா, ஆஹிராவுடைய அமலை துனியாவுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆஹிராவுடைய அமல்களில் பலஹீனமான நீயத். இரண்டாவது சொல்கிறார்கள் ஜுன்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி, நீண்ட அபிலாசைகள், நீண்ட திட்டங்கள், ஆனால் ஆயுளோ மிக குறைவு. பூனுல் அமல் மா கஸ்ரில் அஜல், வாழப்போறது இன்னொரு பத்து நாள், வாழப்போறது இன்னொரு ரெண்டு வருஷம். திட்டம் கீறி இருக்கிறார் 200 வருஷத்துக்கு. நாளைக்கு மண்டைய போட இருக்கிறான், மலக்குகள் சிரிக்கிறார்கள், 2 நாளைகிற குடியில விழப்போறான் கிழவன். இவனுக்கு இவ்வளவு மோகமா, இழுத்து இழுத்து திரியிறானே. ஆயுளுக்கு ஏத்த முயற்சி அல்ல, ஆயுளை விட பெரிய உலக முயற்சி. மூன்றாவது எழுதுகிறார்கள், ஆசைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உடல்கள். இந்த உடல்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தியாகத்துக்கு பழக்கப்பட்டது. இந்த உம்மத்தின் உடல்கள் சொகுசுக்கும் லேசுக்கும் பழக்கப்பட்டு விட்டது. அப்தானுஹும் முஹையாத்துன் லிஷஹவாத், தியாகத்துக்கு தயாரில்லை. நான்காவது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னவோ அடுத்த மனிதர்கள் என்னை மதிக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை விட அடுத்த மனிதர்களின் விருப்பம் அவனுக்கு மேலோங்குவதே. இர்வாஉல் மக்லூகீன், அடியார்களை படைப்பினங்களை திருப்திப்படுத்துவது. அது சுன்னத்தோ என்னமோ, எங்க ஊர்ல இப்படி செய்தாதான் ஊர் மக்கள் மதிப்பாங்க. அல்லாஹ்வை மிதிச்சாச்சு, மக்களை தலையில தூக்கி ஏத்தியாச்சு. அது சுன்னத்தோ என்னமோ, எங்க குடும்பத்தில இப்படித்தான் முறை. ஊருக்கும் உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் முன்னுரிமை, ரப்புடைய வழிகாட்டலுக்கு முன்னுரிமை இல்லை. நான்காவது சொல்கிறார். ஐந்தாவது சொன்னார்கள், ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசுவார்கள். முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசுவார்கள், மனதில் வரக்கூடிய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இத்தபஉ ஷஹவாதிஹிம் வநபதூ சுன்னத நபீஹிம், ஷஹவாத்துகளை பின்பற்றுகிறார்கள், அவர்களுடைய நபியின் சுன்னாக்களை தூக்கி புறமுதுகுக்கு பின்னால் வீசுகிறார்கள். இது உண்மைதானே? வெள்ளிக்கிழமை சுபகில எல்லாரும் மஸ்ஜிதில் வந்து தொழுகிறோம். அநேகமான எல்லா மஸ்ஜிதுகளிலும் 2 சூராக்களை இமாம் ஓதுவார். ஒன்று அலிஃப்லாம் மீம் சஜிதா, இரண்டாவது சூரத்து தஹர். அந்த சூராக்களை ஏன் ரசூலுல்லா ஓதினாங்க? இது எங்களுடைய ஒரு சுன்னத். அதை ஓதில்லை என்றால் தொழாதது போல. நல்லதுதான், சுன்னத்துக்கு அப்படி மதிப்பு கொடுக்கணும் தான். ஆனால் அந்த சுன்ன, அந்த சூராவில் என்ன ஓதுகிறார்? முதலாவது சூராவில் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே மௌத்த உண்ட தலையில கொற்றார். அல் இஸ்லாமி சஜிதால அவ்வளவு இருக்குது, மௌத்த பத்தி தான். இரண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹர் ஓதுறார். பின்னால இருக்கிற எங்களையும் எல்லாரையும் வச்சு அந்த இமாம் என்ன சொல்றார்? அவர் சொல்லல, அல்லாஹ் சொன்னதை சொல்றார். பின்னால நிக்கிற கூட்டம் இவனு எல்லாம் ஆகிரத்தை தூக்கி பின்னால எரிஞ்சிட்டு துனியாவோட மோகத்தில் நிக்கிறாங்க. அவசரமாக கிடைக்கும் ஆசா பாசங்களை விரும்புகிறார்கள். வீடும் பணமும் பெண்ணும் பொண்ணும் இவர்களுக்கு தேவை. இன்னும் மௌத்தை நோக்கி அவர்கள் தயாராகல. யுஹிப்புனல் ஆதிலா வயதரூன வராஹும் யௌமன் சகீலா, பாரமான கனமான ஒரு நாள் இவர்களை சந்திக்க இருக்கிறது. அதை இன்னமும் திரும்பியே பார்க்கல. ஜும்மாவுடைய தொழுகையில் என்ன வந்துடும்? சூரத்துல் ஆலா, சூரத்துல் காசியா. அதிலே என்ன சொல்றாங்க? பல் துஸிரூனல் ஹயாத் அத்-துன்யா வல்ஆஹிரத்து கைரும் வஅப்கா. நீங்க உலகத்தை தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கிறீங்க, ஆஹிரா தான் நிலையானதும் சிறந்ததும். கொழுத்து சாமன் இருக்கிற ஆஹிராவில் இங்க இருக்கிறதெல்லாம் உடைஞ்சு போறது, இங்க இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு போறது, இங்க இருக்கிறதெல்லாம் பழையதாக குப்பையில வீசுறது. ஆஹிரே உள்ளதுதான் சிறந்தது, நிலையானது. ஹவாவுக்கு அடி விழுகுது ஜும்மாவிலேயும் ஜும்மாவுடைய காலையிலேயும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து ஹவாவை வளர்த்துக் கொள்கிறோம். ஆறாவது, ஹவா பிடித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? முன்னோர்கள் சிலருக்கு சில தவறுகள் நடந்திருக்கலாம், அந்த தவறுகளை இவர்களுடைய பிழைகளுக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய முன்னோர்களுக்கு தவறாக நடந்தவைகளை இவர்களுடைய மனோ இச்சைக்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். நான் செய்ததும் இந்த ஆதாரத்தை வச்சுதான். ஹவாவுக்கு அவன் தீனி போடுறான் அறிஞர்களுடைய கருத்தினால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹவா வருவது மற்றபடி பார்ப்பதனால், ஹவா வருவதற்கு இரண்டாவது வழிதான் வீட்டில் உள்ள பெண்களுக்கு மௌத்துடைய சிந்தனையை கொடுக்காமல் இருப்பது. ஒவ்வொரு மனிதனும் பேராசை பிடித்து வட்டியிலும் ஊழலிலும் லஞ்சத்திலும் சிக்கி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக இன்னொரு பெரிய ஒரு காரணிதான் வீட்டில் உள்ள மனைவிக்கும் மகள்மாருக்கும் தாய்க்கும் நீ மௌத்தாக கூடிய ஒரு பெண் என்ற சிந்தனையை உருவாக்காமல் இருப்பது. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, என்னுடைய மௌத்துக்கு பிறகு எனது உம்மத்திலே உள்ள ஆண்களுக்கு ஒரு ஃபித்னா இருக்கிறது என்றால் அது என்னுடைய உம்மத்தில் உள்ள பெண்கள் தான் என்றார். பெண்கள் வாழெடுத்து எங்களை வெட்ட மாட்டாங்க, பெண்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல மாட்டாங்க, அதல்ல ஃபித்னா. பெண்களுடைய ஃபித்னா என்றால் ஃபித்னாவுக்கு கருத்து உங்க மனசில் உள்ள நிம்மதியை தொலைச்சிருவாங்க, உங்களை திருத்தி வாழ விட மாட்டாங்க. ஒவ்வொரு குண்டு விழும் நீங்க அதிர்ந்து போவீங்க, ஒவ்வொரு குண்டு போடுவா நீங்க அதிர்ந்து போவீங்க, உங்க தீனும் பறந்து தாடியும் பறந்து தொப்பியும் பறந்து ஆளே காலியாகுவார். அப்படி குண்டு போடுவாங்க. எப்ப நீ தீன அவளுக்கு கொடுக்கலன்னா எப்படி குண்டு போடுவா? நீ அவளுக்கு முன்னால மௌத்த பத்தி பேசல, அவளை விக்ருடைய மஜ்லிஸ்களில் தாலீமுடைய மஜ்லிஸ்களில் உட்காரதுக்கல்ல, நல்ல பேச்சுகள் பேசுகின்ற இடத்துக்கு அனுப்பல்ல, நல்லவர்களுடைய சகவாசத்தில் அவளை விடல, அவளுடைய உள்ளத்திலேயும் ஹவாதா இருக்கு. இப்ப பார், அவளை நீ ஒரு வீட்டுக்கு திருமண விருந்துக்காக அழைத்து செல்கிறான், போறதோ வலிமா விருந்துக்கு, போவதோ வலிமா விருந்து, சுன்னத்தான விருந்து. ஆனால் இவருடைய மனைவி அங்கு போய் சுண்ணத்துக்கு போக மாட்டான், அங்க இருக்கிற காட்சிகளை எல்லாம் கண்களால் வீடியோ பண்ணுவான். வந்திருக்கிற பெண்களின் காதுகளில் என்ன தொங்குது, கழுத்தில என்ன இருக்குது, கையில என்ன இருக்குது, அவள் என்ன உடுத்தி இருக்கிறாள், உச்சன் தலையிலிருந்து கால் வரை பார்த்துட்டு வந்துருவான். அது ஒரு வீடியோ கிளிப்பாக அவருடைய கல்வியில இருக்கும். ஒரு புது வீடு கட்டி இருக்கிறான், அதுக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறான், அந்த வீட்டுக்கு போனா அடைய ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறானே, அப்படி கூப்பிட்டால் பதிலளிப்பது ஒரு முறையே என்று போக மாட்டால். அங்கு எண்ணலில் என்ன தொங்குது, கதவில் என்ன வச்சிருக்காங்க, சமையல் அறையில என்னென்ன தளபாடங்கள் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து ஒரு போட்டோ அடிச்சு வச்சிருவார். 100 கல்யாண வீடு, 50 புதிய வீடு, 150 கிளிப்பையும் 40 வயதுக்கு பின்னால் சேர்த்துவாள். சேர்த்து முடிவுக்கு வருவாள், எனது கணவன் உருப்படியாக எனக்கு எதையும் கொடுக்கல. அந்த முடிவை சொல்ல தருணம் வரும் வரை பார்த்திருப்பாள், தருணம் வரும் வரை பார்த்திருப்பாள். எப்பொழுது சொல்லுவாள்? இரவு 10 பிறகு. நீங்க என்னதான் எங்களுக்கு வீடு கட்டினீங்க, இது வீடா? இது வச்சிருக்கிறாய் வாகனம், இது வாகனமா? நீங்கள் கொடுத்த கல்யாணம் கல்யாணமா? நீ சந்திருக்கிற ஆபரணம் ஆபரணமா? இந்த ஒவ்வொரு குண்டும் தான் ரசூலுல்லாஹ் ஃபித்னா பண்ணாங்க. இவன் ஒரு மணிக்கு சிறுநீர் கழிக்க எழும்பினாலும் நான் ஒன்றுமே செய்யலையாமே என்ற கவலையோடு எழும்புவான். தஹஜ்ஜுத்து கொழும்பினாலும் மனைவி விட்ட அந்த குண்டுகளை இவனது மனதில் வேலை செய்யும். சில நாட்களிலே ஒரு தீர்மானத்துக்கு வருவான், வேறு வழி இல்லை, எனது துனியாவை பெருக்க வட்டிக்காரனை நாடுவதே வழி. வட்டியிலே சிக்குகிறார். அதனால் தான் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை நல்ல சிந்தனை வரும் இடங்களுக்கு அனுப்புங்கள், நல்லவர்களுடன் பழக விடுங்கள், மௌத்துடைய சிந்தனையை வீடுகளில் ஏற்படுத்துங்கள். அந்த பெண் புதிய வீட்டை கண்டாலும் இது மண்ணை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். கல்யாண வீடா, சுண்ணத்துக்காக போயிருக்கிறேன், இங்கிருக்கிற அனைத்தும் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாக போய்விடும். மனதை சமாளிப்பார். நீங்கள் ஹராத்தை கொண்டு வர நினைத்தாலும் அவள் தடையாக இருப்பார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி யஹ்யாவில் எழுதுகிறார்கள், சஹாபாக்களுடைய சில பெண்கள் இருந்தார்கள், கணவன் தொழிலுக்கு போக நினைக்கும் போது குறுக்கே நின்று கணவனுக்கு உபதேசம் செய்வார்கள், இத்தகுல்லாஹ ஃபீனா, எங்களுக்காக உழைக்க போகிறீர், அல்லாஹுக்காக எங்களை பயந்து கொள்ளுங்கள், ஹராத்தை கொண்டு வந்து சாப்பிட தராதீர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஆகவே ஹவாவை குறைப்போம். ஹவாவை குறைக்க வழி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகரை குறைக்க எப்படி இன்சுலினும் டேப்லெட்டும் இருக்கிறதோ இது போல ஹவா ஏறும் போது குறைக்கிறதுக்கும் ஒரு மருந்து கொடுத்தாங்க. உடனே உன்னை கஃபனில் சுத்தி வச்சிருக்கும் மௌத்துடைய காட்சியை நினைச்சு பாரு, ஹவா வெல்லாம் இறங்கிவிடும் என்று சொன்னார்கள். இன்பங்களை கலையும், மரணத்தை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வானாக.